டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
ஆராய்ச்சி நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் வளர அதிகமாக வாஞ்சிக்கிறோம். நிகழ்ச்சியில் கூறப்படும் கருத்துக்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இருங்கள்.
எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்நாட்களிலே மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். தொடர்ந்து மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2 அதிகாரம் 8 வசனம் முதல் சிந்திப்போம். 8-9 வசனங்களை கவனியுங்கள். நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடற பண்ணினீர்கள், லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என் வழிகளை கை கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடியினால் நானும் உங்களை எல்லா ஜனத்துக்கு முன்பாகவும் அற்பரும் நீசருமாக்கினேன். அருமையானவர்களே, இங்கே வசனத்திலே நாம் பார்க்கிறதை போன்ற ஒரு நிலையே இன்றும் காணப்படுகிறது. தேவனுடைய ஊழியர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு தேவனுடைய வார்த்தைகளுக்கு நன்கு செவி சாய்த்தார்கள். ஆனால் இப்பொழுது அந்த காலமெல்லாம் கடந்து போய்விட்டது. ஊழியர்கள் தேவனுடைய வார்த்தையை கொடுக்காத போது இவ்வாறு நடக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். இந்த ஊழியங்களை கவனித்து பாருங்கள். அங்கே கர்த்தருடைய வசனங்கள் மிகவும் குறைவாகவும் தங்கள் சொந்த அனுபவங்கள் அதிகமாகவும் பிரசங்கிக்கப்படுகின்றன. இதன் காரணமாகவே மக்கள் வேதத்திற்கு செவி கொடுக்காமல் போகிறார்கள். ஊழியர்களும் மக்களும் கர்த்தருடைய வழியை விட்டு விலகி போகிறார்கள். மல்கியா 2:10, நம் எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையோ? ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்ததில்லையோ? நாம் நம்முடைய பிதாக்களின் உடன்படிக்கையை பரிசுத்த குலைச்சலாக்கி அவனவன் தன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவானேன்? அருமையானவர்களே, சில வேத அறிஞர்கள் இங்கே பிதா என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை ஆபிரகாமை குறிக்கிறது என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் தொடர்ந்து வரும் வசனத்திலே யூதாவும் இஸ்ரவேலும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். இருந்த போதிலும் இந்த வசனத்தையே, இதை தொடர்ந்து வரும் கேள்வி மல்கியா தேவனையே பிதாவாக குறிப்பிட்டு எழுதுகிறார் என்பதை தெளிவுபடுத்துகிறது. ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்ததில்லையோ என்கிறார். மேலும் தேவன் எந்த விதத்திலே அவர்களுக்கு பிதாவாயிருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்துகிறார். அவர் சிருஷ்டித்தபடியினாலே அவர்களுக்கு பிதாவாயிருக்கிறார். ஆனால் மனிதன் அந்த உறவை இழந்துவிட்டான். ஆதாம் தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்பட்டான். ஆனால் வீழ்ச்சிக்கு பின்னர் அவன் அந்த தகுதியை இழந்து போனான். அவன் தேவனுடைய சாயலை இழந்து வீழ்ந்து போன சாயலை அடைந்தான். ஆகவே நாம் இஸ்ரவேலை குறித்து பார்க்கும் பொழுது தேவன் எந்த ஒரு தனிப்பட்ட இஸ்ரவேலனை பார்த்தும் தன்னுடைய குமாரன் என்று அழைக்கிறதை உங்களால் காண முடியாது. மாறாக அவர் முழு இஸ்ரவேலையும் தன்னுடைய குமாரனாக அழைக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே எந்த ஒரு தனிப்பட்ட நபரையும் அவர் குமாரன் என்று அழைத்ததில்லை. ஏன்? 2 தலை சிறந்த மனிதர்களான மோசே மற்றும் தாவீதையும் கூட அவர் தாசன் என்றே, அதாவது ஊழியக்காரன் என்றே அழைக்கிறார். அவர் ஒருபொழுதும் மோசே என்னுடைய குமாரன் என்றோ தாவீது என்னுடைய குமாரன் என்றோ அழைத்ததில்லை. இயேசு கிறிஸ்துவின் மேல் ஒருவன் வைக்கும் விசுவாசத்தின் மூலமே அவன் தேவனுக்கு குமாரனாக முடியும். இது எவ்வளவு சிறந்தது இல்லையா? அதே நேரம் எவ்வளவு எளிதானது இல்லையா? அவர் உலகத்தை சிருஷ்டித்தபடியினாலே மனித சமுதாயத்தின் பிதாவாயிருக்கிறார். ஆனால் இன்று வாழ்கிற நானும் நீங்களும் அவரை விசுவாசிக்கும் பொழுது நாம் அவருடைய குமாரர்களாக முடியும். இதைத்தான் யோவான் 1:12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். இன்று இது சமுதாயத்திலே மிகவும் வலியுறுத்தப்பட வேண்டிய ஒரு காரியமாயிருக்கிறது. பொதுவாக மனிதர்கள் இப்படி சொல்கிறார்கள், நாம் எல்லாருமே மனிதர்கள், ஆகவே நாம் ஒருவரை ஒருவர் மதிக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் அக்கறையுடன் நடத்த வேண்டும் என்று சொல்வார்கள். இது உண்மைதானே? மேலும் நீங்களும் மனிதர்கள், நானும் ஒரு மனிதன், எனக்கு என்ன மதிப்பு உரிமைகள் சலுகைகள் இருக்க வேண்டும் என்று விரும்புவேனோ அதே காரியத்தை நானும் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்ல கேட்டிருக்கலாம். நம் எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையோ? ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்ததில்லையோ? நாம் எல்லாருமே தேவனுடைய படைப்பாக இருக்கிறோம். நாம் நம்முடைய பிதாக்களின் உடன்படிக்கையை பரிசுத்த குலைச்சலாக்கி அவனவன் தன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவானேன் என்று சொல்கிறார். இப்பொழுது இவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக இருந்த போதிலும் தேவனுடைய உடன்படிக்கையை மீறி மற்றவர்களோடு உள்ள உறவிலே துரோகிகளாக காணப்பட்டார்கள். அவர்கள் தேவனோடு சரியான உறவு அற்றவர்களாக இருந்தபடியினால் ஒருவருக்கொருவர் உள்ள உறவிலும் சரியாக இல்லை. அருமையானவர்களே, இன்று நீங்கள் மற்றவர்களோடு உள்ள உறவிலே சரியற்று காணப்படுவதற்கு இதுவே காரணம். இன்றைய நாட்களிலே இது மிகவும் பொருந்துகிறதாயிருக்கிறது. நாம் பெரும்பாலும் உண்மையாக ரட்சிக்கப்படாதவர்களை நம்ப இயலாது என்பது என் கருத்து. சபைக்கு வருகிறதுனாலே அவர்களை முழுவதும் நம்பிவிட முடியாது. ஏன்? அவர்கள் துரோகத்தில் ஈடுபடுவார்கள். அவர்களுக்கு தேவனோடு சரியான உறவு இல்லாதபடியினாலே உண்மை இருக்காது, துரோகமே காணப்படும். ஆகவே அவர்களை நம்ப முடியாது. இன்று கிறிஸ்துவின் நாமம் அதிகமாக தூஷிக்கப்படுவது கிறிஸ்தவர்களாலேயே, அவர்களுடைய துரோகமான செயல்களினாலேயே. சபைக்குள் காணப்படுகிற சண்டைகள், பிரிவினைகள், சபை தலைவர்களுக்கு இடையே கருத்து ஒற்றுமை இல்லாத நிலைகள், இவையே கிறிஸ்துவின் நாம தூஷணத்திற்கு காரணமாகின்றன. இதைவிட வேறு எதுவும் அவர் நாமத்தை அவ்வளவாக களங்கப்படுத்த முடியாது. இப்படி ஒரு நிலை சபையிலே காணப்படும் பொழுது அது எவ்வளவு மதிப்புள்ள சபையாக இருந்தாலும் அதற்கு சாட்சி இல்லை என்றாகிவிடும். இந்த சபை எத்தனையோ ஆண்டுகளாய் இருக்கிறது என்று 100 ஆண்டு, 200 ஆண்டு, 300 ஆண்டு என்று கொண்டாடினாலும் கிறிஸ்துவின் சாட்சியா இல்லை என்றால் அதில் எந்த பயனும் இல்லை. மல்கியா 2:11 பாருங்கள். யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவறுப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள். மல்கியா யாரை குறித்து சொல்லுகிறார் என்பதை நாம் இப்பொழுது தெளிவாக காண முடிகிறது. யூதா என்பது யூதா கோத்திரத்தையும், இஸ்ரவேல் என்பது 12 கோத்திரம் முழுவதையும், எருசலேம் என்பது தலைநகரையும் குறிக்கிறது. இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவறுப்பான காரியங்கள் செய்யப்பட்டது. தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணி பிதாக்களின் உடன்படிக்கையை அவர்கள் எவ்வாறு பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள் என்று இங்கே தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் தேவனுடைய பரிசுத்தத்தை குலைச்சலாக்கினார்கள். தேவன் பரிசுத்தராயிருக்கிறார், மேலும் தேவன் பரிசுத்தத்தை நேசிக்கிறவராக இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். தேவன் பாவத்தை நேசிப்பதில்லை, அவர் பாவத்தை வெறுக்கிறார். இப்பொழுது தேவன் இதை அவர்களுக்கு கூறுகிறார். அவர் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை சரியாக சுட்டிக்காட்டி அவர்களுக்கு சொல்கிறார். ஆதியாகமம் 6:7 நாம் வாசித்து பார்க்க வேண்டும். அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யூதா ஜனங்கள் சிறைப்பிடிப்பிலிருந்து திரும்பி வந்தபொழுது தங்கள் தேசத்திலும் தங்கள் தேசத்தை சுற்றிலும் மற்ற தெய்வங்களை வழிபட்ட புறஜாதி மக்கள் குடியிருக்க கண்டார்கள். அவர்களிலிருந்து பெண் எடுத்துக்கொண்டு தங்கள் பெண் ஜாதிகளை விட்டுவிட்டார்கள். இவ்வாறுதான் தேசத்திற்குள்ளே அவர்கள் விக்கிரகாராதனையை கொண்டு வந்தார்கள். நாம் இதே காரியத்தை வேதத்தின் பல பகுதிகளிலே காண முடியும். ஆதியாகமம் 6:1-7 உள்ள பகுதியிலே இதே நிலையே காணப்படுகிறது என்று நான் நம்புகிறேன். அங்கே தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை திருமணம் முடித்துக் கொள்கிறதை குறித்து பார்க்கிறோம். இதை குறித்து வேத விளக்கமளிக்கும் சிலர் இவ்வாறு கருதுகிறார்கள். அதாவது தேவகுமாரர் என்பது தேவ தூதர்களை குறிக்கிறது என்றும், அவர்கள் மனுஷ குமாரத்திகளோடு கூடியதால் ராட்சச குழந்தைகள் பிறந்தன என்றும் சொல்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22:30 நம்முடைய கர்த்தர் தேவ தூதர் திருமணம் செய்வதில்லை என்பதை அந்த பகுதியிலே கொடுக்கும் விளக்கத்திலே தெளிவாய் சொல்லியிருக்கிறார். அப்படியென்றால் அந்த பகுதி எதை குறிக்கிறது என்றால், சேத் வம்சத்திலே வந்த பக்தியுள்ள குமாரர்கள் பக்தியற்ற காயின் வம்சத்திலே பெண் கொண்டு கலப்பு திருமணம் செய்ததைத்தான் குறிக்கிறது. இதே காரியம் மீண்டும் இஸ்ரவேல் புத்திரர் வாக்குத்தத்த பூமியை நெருங்கும் பொழுதும் நடந்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். மோவாபியர்கள் பயந்தபடியால் மோவாப் ராஜா பிலேயாமை கூலி பொருத்தி இஸ்ரவேலை சபிக்க அழைத்து அனுப்பினான். பிலேயாம் அவர்களை சபிக்க தேவன் அனுமதிக்காத போது அவன் மோவாப் ராஜாவிடம் ஒரு மோசமான ஆலோசனையை கொடுத்தான். இஸ்ரவேலுக்கு அது கேடான ஒரு ஆலோசனையாகும். மோவாபிய ஸ்திரீகள் இஸ்ரவேலர்களை மணந்து கொள்ளும்படி விட்டுவிடும்படி பிலேயாம் ஆலோசனை கொடுத்தான். இவ்வாறு அங்கேயும் கலப்பு திருமணம் ஏற்பட்ட பொழுது மோவாபின் மாயை ஆராதனை இஸ்ரவேலுக்குள்ளே புகுந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பெரியோர்களே, வாலிப சகோதரனே, சகோதரியே, ஒரு விசுவாசி ஒரு அவிசுவாசியை திருமணம் செய்யக்கூடாது என்பதற்கு இதுவும் ஒரு முக்கியமான சத்தியமாய் இருக்கிறது. அடுத்ததாக இஸ்ரவேல் ராஜ்யம் இரண்டாக பிரிந்தபொழுது சீதோனியர்களின் மாயை வழிபாடு வட இஸ்ரவேல் ராஜ்யத்திற்குள்ளே புகுவதற்கு காரணம் ஆகாப் ஏத் பஹாலின் குமாரத்தி ஏசபேலை திருமணம் முடித்ததே ஆகும். இந்த ஏத் பஹால் தீரு சீதோனின் ராஜாவாகவும் விக்கிரக வழிபாட்டின் ஆசாரியனாகவும் இருந்தான். இவ்வாறுதான் வட இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளே பஹால் வழிபாடு நுழைந்தது. இப்படிப்பட்ட ஒரு காரியமே மல்கியாவின் நாட்களிலேயும் நடைபெற்றதை பார்க்கிறோம். நெகேமியாவின் வார்த்தைகளிலிருந்து இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். சிறைப்பிடிப்பிலிருந்து திரும்பிய மீதியான இஸ்ரவேல் ஜனங்களைச் சுற்றிலும் பலதரப்பட்ட புறஜாதி மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர்கள் அவர்களிடத்திலிருந்து பெண் கொண்டு தங்களுடைய மனைவிகளை விட்டுவிட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இதே போன்றுதான் இன்றைய நாட்களிலேயும் காணப்படுகின்றது. நம்முடைய செய்தித்தாட்கள் நமக்கு தொடர்ந்து எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்துக் கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் விவாகரத்தின் எண்ணிக்கை பெருகிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் எவருமே இதற்கு செவி சாய்க்கிறதில்லை. அருமையானவர்களே, கிறிஸ்தவ திருமணம் முறிவதற்கு முக்கிய காரணம் விசுவாசி அவிசுவாசியானவரை திருமணம் செய்வதே ஆகும். தேவனுடைய வார்த்தைகள் இதை குறித்து தெளிவாக நமக்கு கூறியிருந்தும் அதை எதிர்த்து ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ தெரிந்து கொள்ளும் பொழுது அது பிரச்சனையே கொண்டு வரும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அவருடைய வழியிலே பிரச்சனை எதிர்படுகிறதா இருக்கிறது, அதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. மல்கியா 2:12 பாருங்கள். இப்படி செய்கிறவன் எவனோ அவன் காவல் காக்கிறவனாயினும் உத்தரவு கொடுக்கிறவனாயினும் சேனைகளின் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிறவனாயினும் அவனை யாக்கோபின் கூடாரங்களில் இராதபடிக்கு கர்த்தர் சங்கரிப்பார். அருமையானவர்களே, அவன் எப்படிப்பட்டவனாயிருந்தாலும் வித்தியாசமே இல்லை. அவன் அதே தேவ நியாய தீர்ப்பை பெறுவான் என்கிறார். மேலும் அவன் ஒருவேளை காணிக்கை செலுத்துகிறவனாக இருந்தாலும் இதுபோன்ற சடங்காச்சாரமான காரியங்களை செய்கிறவனாயிருந்தாலும் அவன் தொடர்ந்து பாவத்திலே வாழ்பவனாக இருந்தால் தேவனுடைய தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. அருமையானவர்களே, ஒரு உண்மையான தேவ பிள்ளையால் தொடர்ந்து பாவத்திலே வாழ முடியாது. இதனால்தான் பன்றியின் கூட்டத்தோடு கிடந்த அந்த இளைய கெட்ட குமாரன் இறுதியிலே தன்னை உணர்ந்தான். நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் செல்வேன் என்கிறான். அவன் குமாரன், அவன் பன்றி அல்ல. பன்றிதான் அந்த கூட்டிற்குள்ளேயே தொடர்ந்து வாழும். அவனுக்கு அவன் தந்தையின் சுபாவம் இருக்கிறது. ஆகவே அவனால் தொடர்ந்து பன்றியைப் போல வாழ முடியாது. ஒரு சகோதரர் என்னோட பேசும்பொழுது இவ்வாறு கூறினார், ஐயா, என்னால் இந்த விபச்சார பாவத்தில் நின்று வெளியே வர முடியவில்லை, எனக்காக விசேஷமாய் ஜெபியுங்கள் என்று கூறினார். அருமையானவர்களே, அவர் தேவனுடைய பிள்ளையானால் அவர் அந்த பன்றியின் கூட்டை விட்டு வெளியே வந்து விடுவது நிச்சயம். பன்றிதான் அந்த பன்றி கூட்டை விரும்பி அதிலே தங்குவதிலே திருப்தி அடையும். குமாரனானவன் அதிலிருந்து வெளியே வந்தே தீர்வான். தேவனுடைய பிள்ளை பாவத்திலிருந்து வெளியே வந்து தேவனுக்குள் நிலைத்திருப்பான். மல்கியா 2:13 பாருங்கள். நீங்கள் இரண்டாம் தரமும் இதை செய்து கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள். ஆகையால் அவர் இனி காணிக்கையை மதியார், அதை உங்கள் கைகளில் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். இஸ்ரவேல் புத்திரர் அந்நிய ஜாதி பெண்களை மணந்து கொண்டு தங்களுடைய சொந்த மனைவியை விவாகரத்து செய்துவிட்டார்கள். இந்த விவாகரத்தான பெண்கள் தேவனுடைய பலிபீட தண்டையில் கண்ணீரோடே வந்தார்கள். வந்து தேவனுக்கு தெரியப்படுத்தினார்கள். கண்ணீரை பலிபீடத்தின் மீது சிந்தினார்கள். இப்பொழுது இந்த இஸ்ரவேல் புத்திரர் தேவனிடத்தில் காணிக்கை செலுத்த வந்தார்கள். அப்பொழுது தேவன் அவர்களை நோக்கி, நான் அந்த பெண்களின் கண்ணீரை கண்டேன், உங்கள் மனைவியரின் கண்ணீர் சிந்திய அதே இடத்திலே நீங்கள் வந்து காணிக்கை செலுத்த பயபக்தியுடன் வந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் காணிக்கையை கவனிக்கப் போவதில்லை என்பதை நீங்கள் அறிய விரும்புகிறேன் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, ஒருவன் பாவத்திலே வாழ்ந்து கொண்டு என்னதான் சடங்காச்சாரமான காரியங்களை செய்தாலும் எவ்வளவு நற்காரியங்களை நடப்பித்தாலும் எவ்வளவுதான் காணிக்கை கொடுத்தாலும் தேவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர் அதை மதிப்பதில்லை. தேவன் இங்கே அதை குறித்து தெளிவாக சொல்லுகிறார். அவர் இனி காணிக்கையை மதியார், அதை உங்கள் கைகளில் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார் என்று சொல்கிறார். அவருக்கு உங்களுடைய மாய்மாலம் தெரியும். ஆகவே அவர் உங்கள் கிரியையை தொழுகையை காணிக்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டார். மாறாக மனம் திரும்பி வருவீர்கள் என்றால் அவர் எல்லாவற்றையும் பிரியமாய் ஏற்றுக்கொள்வார். இதனைத் தொடர்ந்து மல்கியாவின் நாட்களில் வாழ்ந்தவர்கள் போலியான அறியாமையோடு ஒன்றும் தெரியாதவர்களைப் போல நடந்து கொண்டு வந்து ஏன் என்று கேட்கிறதை வரும் வசனத்திலே பார்க்கிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். மல்கியா 2:14, ஏன் என்று கேட்கிறீர்கள்? கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. தேவன் அவர்களுடைய காணிக்கையை அங்கீகரிக்கப் போவதில்லை என்று சொன்னவுடன் அவர்கள் இவ்வாறு சொல்லியிருக்க வேண்டும், அவர் ஏன் நம் காணிக்கையை அங்கீகரிக்க கூடாது? நான் நன்கு கொழுத்த ஒரு ஆட்டைத்தான் காணிக்கையாக செலுத்த வாங்கி வந்திருக்கிறேன் என்கிறார்கள். இவ்வாறு அவர்கள் கேள்வி கேட்டவுடன் மல்கியா அவர்களை பார்த்து தெளிவாக பதில் சொல்கிறார், கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே என்று சொல்லி விளக்குகிறார். இஸ்ரவேலர்கள் வாலிப பிராயத்திலே தங்களுடைய எபிரேய இனத்தில் திருமணம் செய்து கொண்டார்கள். ஆனால் அவர்கள் பெரியவர்களான போது புறஜாதி மக்களோடு தொடர்பு கொண்டபொழுது அந்த ஜாதி பெண்களை திருமணம் முடிக்க விரும்பினார்கள். அவர்களை திருமணம் செய்து தங்களுடைய மனைவிமாரை விவாகரத்து செய்துவிட்டார்கள். இந்த எபிரேய மனைவி அவர்களுக்கு உடன்படிக்கையின் மனைவியாக இருக்கிறார்கள். அவளுக்கு உண்மையாக இருப்பதாக கூறி ஆசாரியர்கள் முன்பு உடன்படிக்கை பண்ணி அந்த பெண்களை திருமணம் செய்திருந்தார்கள். ஆனால் அதை அவர்கள் மீறி போனார்கள். அருமையானவர்களே, இன்றும் கூட இப்படிப்பட்ட அநேகரை நாம் காண்கிறோம். அவர் சாட்சியாயிருக்கிறதை மறந்து போகிறார்கள். இன்றும் எத்தனை குடும்பங்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே ஒருவருக்கொருவர் வாக்கு கொடுத்து திருமணம் செய்திருந்தாலும் ஒருவருக்கொருவர் துரோகம் செய்கிறவர்களாயிருக்கிறார்கள். எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். அடுத்து வருகிற வசனம் சற்று கடினமானது. இங்கே தீர்க்கதரிசி விவாகரத்தை குறித்து பேசுகிறார் என்று பெரும்பாலான வேத அறிஞர்கள் கருதுகிறார்கள். மல்கியா 2:15 பாருங்கள், அவர் ஒருவனையல்லவா படைத்தார்? ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். முதலாவதாக மனிதனும் பெண்ணும் படைக்கப்பட்ட காலத்திற்கு சற்றே வாருங்கள். ஆதாம் பாதி, ஏவாள் பாதி என்ற நிலைமையிலே இருவரும் சேர்ந்து ஒரு மனிதனாக காணப்பட்டார்கள். இவர்களுக்கு ஒரு பிள்ளை பிறப்பதன் மூலம் அது உறுதியாயிற்று. அவன் பெற்றோர்களின் ஒரு பகுதியாவான். ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாயிருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே என்கிறார். அவர்கள் இருவரும் ஒருவராயிருக்கிறார்கள். அதாவது அவள் ஆதாமை போலவே சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் இருக்கிறாள். குடும்பத்தை உருவாக்குவதற்கு தேவன் அவ்வாறு படைத்தார். எந்த ஒரு வீட்டில் விவாகரத்தோ அல்லது பலரை மணக்கும் பழக்கமும் இருக்கிறதோ அங்கே குழந்தைகளை வளர்ப்பதற்கு ஏற்ற சூழ்நிலை காணப்படாது. அருமையான சகோதரியே, நீங்கள் ஒரு இளம் விசுவாசியான பெண்ணாயிருப்பீர்கள் என்றால் நீங்கள் மணக்கப் போகும் வாலிபரும் விசுவாசம் உடையவனாக இருக்கிறானா என்று பார்த்துக் கொள்ளுங்கள். அவன் விசுவாசியாக இல்லாவிட்டால் நீங்களும் அவனுடைய வழியிலே செல்ல நேரிடும். ஆகவே அப்படிப்பட்டவர்களை திருமணம் செய்யக்கூடாது. நீங்கள் தேவனுடைய பிள்ளையாயிருந்து அவன் அவ்வாறு இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கை கடினமானதாய் மாறிவிடும். அருமையானவர்களே, நீங்கள் ஒரு இளம் விசுவாசியான பெண்ணாகவோ அல்லது ஆணாகவோ இருப்பீர்கள் என்றால் உங்களோடு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் விரும்புகிற நபரை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வந்துவிட முடியும் என்று நம்புவீர்கள் என்றால் அதை திருமணத்திற்கு முன்பே செய்துவிடுங்கள். திருமணத்திற்கு பிறகு எப்படியாவது அந்த சகோதரனை அல்லது சகோதரியை நான் கர்த்தருக்குள்ளே வழிநடத்தி விடுவேன் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் நீங்கள் தவறான தீர்மானம் செய்ய துணிகிறீர்கள் என்பதை மறந்து போக வேண்டாம். நெகேமியாவின் வரலாறும் நமக்கு நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. அவர் எருசலேமின் சுவர்களை கட்டிய பிறகு தான் பணி செய்து வந்த மேதிய பெர்சிய அரண்மனைக்கு திரும்பி போனார். சில நாட்களுக்கு பிறகு அவருக்கு விடுமுறை கிடைத்தது. எருசலேமிற்கு திரும்பி வந்தார். அப்பொழுது தேவனுடைய எதிராளியான அம்மோனியனான தொபியா தேவாலயத்தின் ஒரு பகுதிக்குள்ளே சென்று விட்டதை கண்டுவிட்டார். அங்கே சென்று பொருட்களை வைத்துக் கொண்டு தங்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த ஒரு ஏற்பாட்டை அங்கே இருந்த பிரதான ஆசாரியனே செய்து கொடுத்திருந்தார். ஏன் தெரியுமா? பிரதான ஆசாரியன் மகனுக்கு தொபியாவின் மகளை திருமணம் செய்து விட்டார்கள். இந்த வேளையிலே நெகேமியா என்ன செய்தார் தெரியுமா? நேராக சென்று தொபியாவின் எல்லா உடைமைகளையும் எடுத்து வெளியே வீசி தொபியாவை வெளியேறும்படி சொன்னார். இதை பார்க்கும்பொழுது ஒருவேளை உங்களுக்கு நெகேமியா இவ்வளவு கடினமாக கொடூரமாக செயல்பட்டு விட்டாரே என்று தோன்றக்கூடும். தேவ மனிதனுக்குரிய சாந்தம் அதில் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தேவாலயத்தை அவ்வாறே சுத்திகரிக்க வேண்டியதுள்ளது. அருமையான சகோதரனே, நம்முடைய ஆலயமாகிய சரீரத்தை சுத்திகரிப்பதற்கும் நம்முடைய வாழ்க்கையிலே சில கடினமான நடவடிக்கைகளை நாமே எடுக்க வேண்டியது அவசியம். அதேபோல இஸ்ரவேல் ஜனங்கள் அஸ்தோத், அம்மோன் மற்றும் மோவாபிய மக்களோடு கலப்பு மனம் புரிந்துவிட்ட போதும் நெகேமியா மிகவும் கடினமாக செயல்பட்டதை பார்க்கிறோம். அவர்களை தான் எவ்வாறு நடத்தினேன் என்பதை அவரே நெகேமியா 13:25 சொல்லியிருக்கிறார். கவனிப்போமா? அவர்களையும் நான் கடிந்து கொண்டு அவர்கள் மேல் வரும் சாபத்தை கூறி அவர்களில் சிலரை அடித்து மயிரை பீத்து நீங்கள் உங்கள் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளில் ஒருவரையும் உங்கள் குமாரருக்காகிலும் உங்களுக்காகிலும் கொள்ளாமலும் இருக்க வேண்டும் என்று அவர்களை தேவன் மேல் ஆணையிட பண்ணி என்று சொல்கிறார். தொடர்ந்து வரும் வசனத்திலே புற தேசத்து பெண்களை மணந்ததினாலே தேசத்திற்கு வந்த அழிவை குறித்து அவர் நினைவுபடுத்துகிறார். தேவனுடைய வார்த்தைக்காக நிற்கும் நெகேமியா போன்ற மனிதர்கள் இன்று எவ்வளவு தேவையானவர்களாய் இருக்கிறார்கள் இல்லையா? ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒவ்வொரு திருச்சபையிலும் அப்படிப்பட்ட வீரமுள்ள விசுவாசிகள் தேவையே. அருமையானவர்களே, இன்றும் கூட அவிசுவாசியான பெண்களை அல்லது ஆண்களை திருமணம் முடிப்பதை குறித்து எச்சரிக்கையாய் இருப்போம், மற்றவர்களுக்கும் எச்சரிக்கை கொடுப்போம். மல்கியா கூறியது போல உடன்படிக்கையின் மனைவிக்கு துரோகம் செய்யாதிருப்போம். மனதாலும் கிரியையாலும் அவர்களுக்கு உண்மையாக வாழ நம்மை அர்ப்பணிப்போமா?
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். ஏசாயா 54:8. என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். ஏசாயா 54:8.
நேயர்களே, டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் தமிழ் நிகழ்ச்சிகளை காலை 6:15 மணி முதல் இதே அலைவரிசையில் தொடர்ந்து கேளுங்கள்.